லூக்காயின சுவிசேஷம் 10:30 வாசிக்கலாம். லூக்கா 10:30.
அன்றியும் இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள்.
இயேசு பிரயத்திரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனார்கள். உங்களுக்கு கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், ஹூ இஸ் தட் குட் சமாரிட்டன், அந்த நல்ல சமாரியன் யார்? ஹூ இஸ் தட் குட் சமாரிட்டன், அந்த நல்ல சமாரியன் யார் என்ற தலைப்பிலே உங்களுக்கு செய்தி கொடுக்க விரும்புகிறேன். கவனமாக கவனிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஓமைகளினாலே வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். அந்த ஓமைக்கு பின்னாலே தேவனுடைய சிந்தை இருக்கிறது. அதை குறித்து தேவனுடைய சிந்தை என்ன, என்ன ஒரு சிந்தையோடு கூட அவர் அந்த ஓமையை பேசினார் என்பதை இந்த கடைசி காலத்திலே வெளிப்படுத்துகிறார். இதுக்கு முன்னால் உள்ள காலத்திலே அநேக பிரசங்கியார்கள் இதை பிரசங்கம் பண்ணிக்கலாம், குட் சமாரிட்டன் என்று பிரசங்கம் பண்ணியிருக்கலாம். ஒரு நல்ல ஓமை அது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. அநேக பிரசங்கியார்கள், லட்சக்கணக்கான பேர் இதை போதித்திருக்கலாம். ஆனாலும் அதை குறித்து உண்மையான தேவனுடைய சிந்தை என்பதை என்ன என்பதை இந்த கடைசி காலத்திலே இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுக்கு முன்னால காலத்தில் அது வெளிப்பாடு வராது. அவங்க ஒரு கஸ் ஒர்க்காக அதை செய்யலாம். அவங்க ஒரு மனசில் ஒரு தீர்மானம் பண்ணி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். இப்போ அப்படி இல்லை. ஒரிஜினல் தாட், தேவன் இதை குறித்ததான ஒரிஜினல் தாட் என்ன, அவருடைய சிந்தை என்ன, அந்த ஓமைக்கு பின்னாலே என்ன வெளிப்பாடு இருக்கிறது, என்ன ரியாலிட்டி இருக்கிறது என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கு முன்னால காலத்தில் உழுந்தவளுக்கு அந்த வெளிப்பாடு கிடைக்காது. இப்பொழுதும் முத்திரைகள் திறக்கப்பட்டதை விசுவாசியாதவர்களுக்கு இந்த வெளிப்பாடு கிடைக்காது. எல்லாருக்கும் அது கிடைக்காது. இப்பொழுது அதை குறித்து தான் நான் உங்களுக்கு சிறிது நேரம் பேச விரும்புகிறேன். இயேசு பிரயத்திரமாக ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரியோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனார்கள். இங்க ரெண்டு சிட்டி இருக்கிறது, ஒன்னு ஜெருசலேம், இன்னொன்னு ஜெரிகோ. ஜெருசலேம் வந்து மலை மேல கட்டப்பட்டிருக்கு. எரிகோ வந்து கடல் மட்டத்துக்கும் அது கீழே இருக்கிறது. எருசலேம் வந்து அது கிட்டத்தட்ட 1968 அடி உயரத்தில் அது வந்து இருக்கிறது கடல் மட்டத்திலிருந்து. எரிகோ வந்து கடல் மட்டத்தை விட 850 அடி கீழே இருக்கு. அதனால் எவ்வளோ உயரமாக இருக்கிற பட்டணத்துலேருந்து எவ்வளோ தாழ்வான பட்டணத்துக்கு வருகிறான்னு பாருங்க. ஒரு மனுஷன் ஜெருசலேமிலிருந்து ஜெரிகோவுக்கு வருகிறான். அதனால் எருசலேம் வந்து மலைமேல் இருக்கிற பட்டணம். நம்ம வந்து நியூ ஜெருசலேமை சேர்ந்தவர்கள். ஹல்லேலூயா. நம்முடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் நியூ ஜெருசலேம். அதுதான் நம்முடைய பட்டணம், பிளஸட் சிட்டி, ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டணம். ஜெரிகோ வந்து சபிக்கப்பட்ட பட்டணம். நம்ம இப்பொழுது உயரத்தில் இருக்கிறோம். வி ஆர் சீட்டட் இன் ஹெவன்லி பிளேசஸ் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். எபேசியர் 2:7 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆவிக்குரிய உன்னதங்களிலே நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம இருக்கிறது பூமியில இருக்கிறோம். ஆனால் ஸ்பிரிச்சுவலா நீங்க வந்து உன்னதங்களிலே இயேசு கிறிஸ்துவோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அதனால நம்ம ஜெருசலேமில் இருக்கிறோம், உயர்ந்த இடத்துல இருக்கிறோம். இந்த ஜெரிகோ வந்து சபிக்கப்பட்ட ஒரு பட்டணம். எரிகோவை இஸ்ரவேல் ஜனங்கள் 7 முறை சுத்தி வந்தார்கள். ஒரு நாளைக்கு ஒரு முறையாக 7வது நாளிலே 7 முறை சுற்றி வரும் பொழுது அந்த எரிகோ கோட்டையானது விழுந்தது. அவர்கள் அதை கைப்பற்றினார்கள். யோசுவா 6:15 வாசிக்கிறோம். அதே அதிகாரத்தில் 26 வசனத்தில் யோசுவா அந்த பட்டணத்தை சபிக்கிறான். இந்த பட்டணத்தின் வந்து வாசல் கட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன். அதன் வாசலை வைக்கும் பொழுது நம்முடைய மூத்த மகனும் அந்த 26 வசந்த வாசிக்கலாம்.
அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பு மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன்.
இந்த அஸ்திபாரத்தை போடுக்கும் பொழுது மூத்த குமாரனையும் அதனுடைய வாசலை வைக்கும் பொழுது இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சொல்லப்பட்டது. சபிக்கப்பட்ட பட்டணம் கர்ஸ்டு சிட்டி. ஆனா நீங்க ஜெருசலேமை சேர்ந்தவர்கள். ஹல்லேலூயா. Blessed city. Hallelujah. Amen. Allah blessing. ஆண்டவர் நமக்கு நிறைய blessing கொடுத்திருக்கிறார். Amen. ஜெயம் கொள்ளுறவர்களுக்கு ஆண்டவர் blessing நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு ஆண்டவர் ஒரு மெசஞ்சரை கொடுத்திருக்கிறார். ஒரு செய்தியாளரை கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு அனாயிட்டிங்கை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம blessed people. சாப்பிடுத்து மக்களை கேட்டு பாருங்க, ஒன்றுமே தெரியாது. ரச்சிக்கப்பட்டிருக்கேன் பரிசுத்தாயி பெற்றிருக்கேன், ஏதோ அது கொஞ்சம் அந்நிய பாச பேசினாலும் பரிசுத்தாயி பெற்றது ஆண்டவருடைய பார்வையில் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க ஜெரிகோவை சேர்ந்தவங்க. ஜெரிகோ வந்து வால்டு சிட்டி. அந்த வந்து சாபனமாக இருக்கிறது. ஒரு வாலுக்குள்ளே அவங்க அடைச்சி போட்டிருக்கிறாங்க. ஒரு காம்பவுண்ட் வாலுக்குள்ளே அவங்கள அடைச்சி போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் இது டிபியோ அது ஏஜி சர்ச்சி. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு வால்டு சிட்டிக்குள்ளே இருக்கிறாங்க. சாத்தான் அவங்கள ஃபென்சிங் பண்ணி வச்சிருக்கிறான். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே கர்த்தரை துதிக்கும் பொழுது அந்த பட்டணமானது அந்த வால் இடிந்து விழுந்தது. ராகாப் வெளியே வந்தாள். நம்ம இந்த நேரத்துக்குரிய மெசேஜ் எக்காலத்தை துணிக்கும் பொழுது இந்த சாபன சுவர்கள் இடிகிறது. ராகாப் முன்குறிக்கப்பட்ட ஆத்துமா அந்த சாபனத்தை விட்டு வெளியே வருகிறது. இந்த பட்டணத்தை அந்த வாலை மறுபடியும் கட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் சொல்லுவேன். சாபனத்தை கட்டி எழுப்புறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். இவங்க இந்த சாபனத்துக்காக ரொம்ப ஊழியம் செஞ்சாங்க, அதை செஞ்சாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது நீங்கள் அவங்க சபிக்கப்பட்டவங்க. அந்த சாபன வளர்ச்சிக்காக அந்த சாபனத்துக்காக பாடுபடுகிறவர்கள் கேஸ்ட் பீப்புள். இந்த அஸ்திபாரத்தை போடும் பொழுது மூத்த குமாரனையும் அதன் வாசலை வைக்கும் பொழுது இளைய குமாரனையும் சாக கொடுக்கணும். அந்த சாபனத்தை கட்டி எழுப்பக்கூடாது. அவங்க வந்து கேஸ்ட் பீப்புள். சாபனத்துக்காக உழைக்கிறவர்கள் கேஸ்ட் பீப்புள். நம்ம இயேசுக்காக உழைக்கிறோம், அவருடைய வார்த்தைக்காக உழைக்கிறோம். ஹல்லேலூயா. 7 days அங்கே சுற்றி வரும்பொழுது அங்கே மார்ச்சிங் பண்ணி வரும்பொழுது அந்த அந்த இது விழுந்து போனது. எருசலேம் அந்த ஆலயம் கட்டுவதற்கு 7 years ஆனது. இயேசு கிறிஸ்து தம்முடைய சபையை 7 churches ஆக அவர் கட்டுகிறார். 7க்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். அதனால 7 தரத்தில் அங்கே வீழ்ச்சி ஏற்படுகிறது. 7 சபை காலங்களிலே வீழ்ச்சி ஏற்படுகிறது. இப்பொழுது ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் வந்து விழுந்து போனான். எருசலேமைக்கு என்ன சொல்றால், எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போகிறது தவறு. எரிகோலேருந்து எருசலேமுக்கு போகலாம். மேலேருந்து கீழே வரக்கூடாது, கீழேருந்து மேலே போகலாம். பாற்று வேர்ட்லேருந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வரலாம், ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட்லேருந்து பாற்று வேர்டு போகக்கூடாது. ஒன்னாப்புலேருந்து ரெண்டாப் போகலாம், ரெண்டாப்புலேருந்து ஒன்னாப்பு. டீப் ப்ரொமோஷன் ஆகக்கூடாது. இப்பொழுது நம்ம என்ன கவனிக்கிறோம் என்றால், அங்கே ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான். எருசலேமுக்கு முதுக காட்டி எரிகோவை நோக்கி போகிறான். பேக்ஸ்லைடிங் கண்டிஷன், பின்வாங்கி போவது. எ சர்டன் மேன் வென்ட் டவுன் ஃப்ரம் ஜெருசலேம் டு ஜெரிகோ. அப்படி போகும்பொழுது என்ன நடந்தது? கள்ளர் கையில் அகப்பட்டான். He fell among thieves. அந்த thieves என்ன செஞ்சாங்க? அவனை காயப்படுத்தினார்கள். அவனை குற்றுயிராய் விட்டார்கள். Half dead ஆக விட்டார்கள். Striped his garments. அவனுடைய வஸ்திரங்களை கிழித்தார்கள். இது அவனை காயப்படுத்தினார்கள். அவனுக்குண்டான எல்லாவற்றையும் திருடி கொண்டார்கள். Robbed him. இது அவனை robbed him, striped him, left him half dead. அறவுயிராக விட்டு போய்விட்டார்கள். அவன் அங்கே அறவுயிராய் கிடக்கிறான். அவனால் எழும்ப முடியாது. அவனால் தனக்குத்தானே அவன் உதவி செய்த கூடாது. Unable to help him. அவன் வந்து தன்னைத்தானே எழுந்து அவன் சுதாகரித்து கொண்டு திருப்பி தன்னுடைய பிரயாணத்தை தொடர முடியாது. அப்படியே அங்கே கிடக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது ஸ்பிரிச்சுவலி டெட், பட் பிசிக்கலி அலை. அதான் ஹாப் டெட். உலகத்தில் இருக்க மனுஷனை பார்க்கும் பொழுது இவன் வந்து இப்படி இந்த மனுஷன் அப்படி போகிறான், ஸ்பிரிச்சுவலி டெட்டு ஆனால் பிசிக்கலி அலை. மாம்சத்தில் உயிர் இருக்குது, ஆத்மா செத்து இருக்கு, இதுதான் அற உயிர். நம்ம மாம்சத்திலையும் ஜீவனோடு இருக்கிறோம், ஆவியிலையும் நம்ம பிழைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் உலகத்தின் மக்களை பார்க்கும் பொழுது ஹாப் டெட், இவன் வந்து செத்த மனுஷன், ஆத்மா செத்து இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிடுறோம். நீங்கள் அப்படி பார்க்கும் பொழுது நினைக்கணும், அப்போதான் உங்களுக்கு சத்தியம் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வரும். இங்கே கேட்குற பிரசங்கத்தை நீங்கள் ஒருத்தரை பார்க்கும் பொழுது நினைக்கணும், எல்லாமே ஹாப் டெட் தான். நம்ம கூட வேலை பார்க்குற எல்லாமே ஹாப் டெட் தான், யாருமே ஜீவன் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிடணும். மனசில் நினச்சிக்கிடணும், சொல்லக்கூடாது, மனசில் நினச்சிக்கிடணும். நம்ம பைபிள் எப்படி சொல்லுதோ அதேபடி நம்ம பார்க்கணும். நம்ம பார்க்கும் பொழுது அப்படி பார்க்கணும், தேவனுடைய கண்களை கொண்டு பார்க்க வேண்டும். நம்முடைய கண்கள் அல்ல, தேவனுடைய கண்களை கொண்டு பார்க்க வேண்டும். நம்முடைய கண்களை கொண்டு பார்க்கும் பொழுது நைஸ் பிரதர், நைஸ் சிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். நீங்க உங்க கண்ணை வச்சு பார்க்குறீங்க, நீங்க தேவனுடைய கண்ணை வச்சு பார்க்கும் பொழுது ஹாப் டெட். அதனால என்ன செய்யணும், அவனுக்கு சத்தியம் சொல்லணும், நமக்கு ஒரு பாரம் வரும். நீங்க அப்படி பார்க்கலன்னா உங்களுக்கு அந்த பாரம் வராது, அந்த மனுஷனை பிரியப்படுத்த பார்ப்பீங்க. அவர் உயர்ந்த பதவியில் இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிரியப்படுத்த பார்ப்பீங்க. நீங்கள் உங்கள் கண்களை கொண்டு பார்க்குறீங்க, காட் சைஸை கொண்டு நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுக்கு நம்ம அவங்க மேலே நமக்கு ஒரு ஆத்ம பாரம் ஏற்படும். ஆமீன். இப்பொழுது என்ன நம்ம காண்கிறோம் என்றால், அவனுடைய வஸ்திரம் கிழிக்கப்பட்டது, அவனுடைய உடைமைகளை அவர்கள் கொள்ளையாடினான், அவனை ஹாப் டெட்டா என்று விட்டுட்டு இதை என்ன சென்றால் அங்கே அந்த கள்ளர்கள் போய்விட்டார்கள். இவன் ரோட்டு ஓரத்தில் குற்றுயிராய் கிடக்கிறான். அந்த நேரத்தில் இதை என்ன சொல்ல, ஒரு பிரீஸ்ட் அங்க வருகிறான். 31 வாசிக்கலாம்.
அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான்.
இதோ ஆசாரியன் வருகிறான், எருசலேம் டெம்பிளை நோக்கி போறான். எருசலேம் வந்து ஜெரிகோ வந்து அது கீழ் நோக்கி போகிற பாதை, மலைப்பாதையா இருக்கிறது. 18 miles இருக்கிறது. 18 miles இது வந்து ஒரு ஒடுக்கமான பாதை, அதனால மரம் செடிகள் புதர்கள் நிறைந்த ஒரு பாதை. அங்கே கள்ளர்கள் எப்பொழுதும் பதிவிருப்பார்கள். யார் அந்த வழியா தனியா வந்தால் அவருடைய உடைமைகளை கொள்ளையாடுவார்கள். அவ்விதமான ஒரு பாதை. அவன் ஜெருசலேமிலிருந்து ஜெரிகோ வர்றான், இப்பொழுது குற்றியராய் கிடக்கிறான். அந்த வழியாக தற்செயலாக ஒரு ஆசாரியன் அந்த வழியாக வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றால் ஆசாரியர்கள் வந்து எப்பொழுதுமே ஜட்ஜ்மெண்ட் தான் சொல்லுவாங்க. ஒரு ஜனங்களுடைய குறையை சொல்லி உனக்கு இந்த மாதிரி தப்பு, இந்த மாதிரி தண்டனை நியாயப்பிரமாணம் எப்படி சொல்லுது அப்படின்னு அந்த பிரீஸ்ட் வந்து என்றைக்குமே ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு கம்பேஷன் கிடையாது, மனதுருக்கம் கிடையாது. இந்த வேதபாரர் பரிசேயரை நீங்கள் பைபிளில் வாசிக்கும் பொழுது எப்பொழுதும் குறை கண்டுபிடிக்கிறவங்களா இருப்பாங்க. ஒரு பாசம் அவங்களுக்கு வராது, மனதுருக்கம் வராது. அந்த விபச்சாரத்தில் கையும் மையும் ஆகி பிடிக்கப்பட்ட ஒரு இஸ்திரியை கொண்டு வந்து நிறுத்தி, இவர் நியாயப்பிரமாணம் சொல்லுது, கல்லறியணும்னு சொல்லியிருக்கு, நீர் என்ன சொல்லுகிறீர் பாருங்க. கல்லறியறதுக்கு தான் ஆயத்தமாக இருக்காங்க ஒழிய அந்த பெண்ணு மேலே அவங்களுக்கு எந்த ஒரு மனதுருக்கம் ஏற்படலை. அல்ல, இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணின் மேலே மனதுருகி, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் கல்லை போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த இஸ்ரியை அவர் வந்து காப்பாற்றுகிறார். இயேசு கிறிஸ்து மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார். இந்த ஆசாரிகள் எப்பொழுதுமே ஜட்ஜ்மெண்ட் தான் சொல்லுவாங்க. அதனால அவன் குற்றுயிராய் கிடக்கிறான், அவனை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட்டே இருக்கிறான். அதுக்கு பிறகு ஒரு லேவியன் வருகிறான். 32 ஒழுங்கு செய்வது ஆசாரியர்களுக்கு உதவியாக அவங்க வந்து அங்க எடுபிடி வேலைகள் எல்லாம் செய்வதுதான் இந்த லேவியர்கள். அதனால அவன் டெம்பிள்ல வந்து அந்த ஒழுங்கு ஆராணை ஒழுங்குகளை செய்வதற்காக அவன் போய்கொண்டிருக்கிறான். இங்கே பார்க்குறான், ஆசாரியம் வந்து சரியாக கூட பார்க்கல, இவன் கொஞ்சம் பார்க்குறான், ஆனால் இவனை வந்து உதவி செய்யலை. இவனும் தன்னுடைய வேலையை பார்க்கும்படியாக போயிட்டான். இவன் லா அண்ட் ஆர்டினேஷன், இந்த நியமங்கள் ஒழுங்குகளை தான் அவன் பார்க்கிறானே ஒழிய இவனுக்கு ஒரு மனதுருக்கம் இல்லை, இவன் அவிதமாக இருக்கிறான். இப்பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டும். அதன் பின்பு என்ன செய்கிறார்கள், சமாரியன் அங்கே வருகிறான். 33 வாசிக்கலாம்.
பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி.
இத சமாரியன் அங்கே வருகிறான், அவன் மனதுருகுகிறான். He had compassion. அவனுக்கு வந்து என்ன சொன்னால் ஒரு மனதுருக்கம் வந்தது. அவன் அதுக்கு பிறகு என்ன செய்கிறான், அடுத்த வசந்த வாசிக்கலாம்.
கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான்.
ஏதோ கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் தராச்சரசம் ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணுகிறான். ரத்தம் மேற்கொண்டு அது புறப்பட்டு வராதபடி அங்கே ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு அவனுக்கு பண்ணி எண்ணெயும் தராச்சரசம் பார்க்கும் பொழுது ரத்தம் ஸ்டாப் ஆயிரும். அந்த குற்றீராக இருக்கிற அந்த மனுஷனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணி அந்த காயங்களை கட்டி பேண்டேஜ் எல்லாம் போட்டு தன்னுடைய சுய வாகனம், அவன் ஒருவேளை ஒரு கோவேரி கழுதையில் வந்திருக்கலாம், அவன் தன்னுடைய சுய வாகனத்தின் மேல் அவனை ஏற்றி அவனை ஜெருசலேமுக்கு கொண்டு செல்லுகிறான். 18 miles மேலே கொண்டு செல்லுகிறான். ஏன்னா வழியில் எந்த விதமான சத்திரமும் இருக்காது. அந்த பாதை வந்து ரொம்ப டேஞ்சரான வழி, அங்கே எந்த சத்திரமும் இருக்காது. சத்திரம் வந்து அங்கே எருசலேமில் தான் இருக்கு. அதனால் இவனை அவன் எங்கேருந்து வந்தானோ அதே இடத்துக்கு மறுபடியும் கொண்டு சென்று ஒரு சத்திரத்தில் கொண்டு போய் அவனை பராமரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே
ஆமே.
நீங்கள் ஓல்ட் டெஸ்டமெண்டையும் நியூ டெஸ்டமெண்டையும் கம்பேர் பண்ண வேண்டும். ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன தாட்ஸோடு சொல்லுகிறார் என்றால், அவர் ஓல்ட் டெஸ்டமெண்ட் நியூ டெஸ்டமெண்ட் அவருடைய மைண்டில் இருக்குது, அதை தான் அவர் ரிவீல் பண்ணுகிறார். பேரபிளாக சொல்லிட்டு போயிட்டார். இந்த கடைசி காலத்தில் அது ரிவீல் ஆகணும்னு வச்சிருக்கிறார். அதெல்லாம் ஆடம் வந்து ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறான், தேவனோடு ஐக்கியப்பட்டு கொண்டிருக்கிறான், பெர்ஃபெக்ட் மேனாக இருக்கிறான். அவனுக்கு எந்த சாக்ரிஃபைஸும் தேவையில்லை. அவன் பரிபூர்ண மனிதனாக இருக்கிறான், தேவனோடு ஐக்கியப்பட்டு கொண்டிருக்கிறான். அவன் வந்து ஜெருசலேம் தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்கிறான், அக்சஸ் வித் காட், தேவனோடு கூட தொடர்பு கொண்டு இருக்கிறான். இப்பொழுது அவன் விழுந்து போனான். சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது நிமித்தமாக ஆதாமும் மீறுதலுக்குட்பட்டு அவன் விழுந்து போனான், கள்ளர் கையிலே விழுந்து போனான், குற்றுயிராகப்பட்டான். பிசாசு அவனை குற்றுயிராக ஹாஃப் டெட், சோல் டெட் ஆகிவிட்டு, இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய், சோல் வந்து டெட் ஆகிட்டு அந்த பாடியில் ஜீவன் இருக்கிறது. அவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டான், விழுந்து போனான். அதில் இந்த விழுந்து போய் குற்றுயிராய் கிடக்கிறான். ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணக்கு நேரம் அதிகம் இல்லை, உங்களுக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அப்பொழுது ஆசாரியன் வருகிறான். பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்களை நியமித்திருக்கிறார்கள். ஆரோன் வந்து ஃபர்ஸ்ட் ஹை பிரீஸ்ட், அவனுடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருமே பிரீஸ்ட், லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்களை எல்லாருமே லீவைட்ஸ். அதனால் பிரீஸ்ட் அண்ட் லீவைட்ஸ் ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். ஏனென்றால் தேவனோடு மறுபடியும் ஐக்கியம் கொள்வதற்கு அந்த பிரீஸ்ட் அந்த லீவைட்ஸ் அங்கே அவசியமாக இருந்தது. பழைய ஏற்பாட்டில் பிரீஸ்ட் அங்கே ஏற்படுத்துகிறார். பிரீஸ்ட் வந்து தேவ சமூகத்திலே போய் இரத்தத்தை தெளித்து ஜனங்களுக்கு பாவ நிவிருத்தி ஏற்படுத்துகிறார்கள். லேவியர்கள் அவர்களோடு கூட ஒத்துழைப்பு செய்து அந்த ஊழியத்தை அவங்க கேரி பண்ணுகிறாங்க. ஆனாலும் ஆசாரியர்களும் லேவியர்களும் ஒரு மனுஷனை வந்து அவனை பழையபடி அவனுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொண்டு வர முடியாது, அவனுக்கு மீட்பை ஏற்படுத்த முடியாது. நியாயப்பிரமாணங்கள், பழைய ஏற்பாட்டு ஆராதனைகள், அது ஒரு மனுஷனை ஒரு காலம் பூரணப்படுத்தாது. அதில் கடைசியாக வந்து குட் சமாரிட்டன் அங்கே வருகிறார். அந்த குட் சமாரிட்டன் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். அல்லேலூயா. இதுக்குள்ளே ஓல்ட் டெஸ்டமென்ட் ஃபுல்லாக முடிவடைகிறது. இயேசு கிறிஸ்து நல்ல சமாரியனாக வருகிறார். அல்லேலூயா. அவர் வந்து மனதுருக்கம் உள்ளவர். அதனால் பைபிளில் என்ன பார்க்குறோம் என்றால் இயேசு கிறிஸ்து மனதுருகுகிறார். அந்த பாடையிலே வாலிபனை கொண்டு செல்கிறார்கள். ஒரே ஒரு பையன், அவன் செத்து போயிட்டான். அந்த தாய் அழுது கொண்டு பாடைக்கு பின்னால் வரும்பொழுது மனதுருகினார், பாடையை நிறுத்த சொன்னார். வாலிபனை எழுந்திருன்னு சொல்லும் பொழுது அவன் எழுந்திருந்தான். அப்படியாக இயேசு கிறிஸ்து அங்கே மனதுருக்க நிறைந்தவராய் இருக்கிறார். அந்த வியாதியஸ்தர்கள் மேல் மனதுருகி அவர்களை தொடும் பொழுது அவர்கள் சொஸ்தமானார்கள். ஆனால் ஆசாரியர்கள் லேவியர்களுக்கு அந்த மனதுருக்கம் கிடையாது. அவங்க டியூட்டியை அவங்க செய்யறாங்க. இயேசு கிறிஸ்து நம்ம நாலு காஸ்பல்ல வாசிக்கும் பொழுது மனதுருகி அவர்களை தொடுகிறார், உடனே அவர்களுக்கு விடுதலை கிடைக்குது, டெலிவரன்ஸ் கிடைக்கிறது. இல்லை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்தார் என்றால், மனுஷனாக உலகத்திலே வந்து நல்ல சமாரியன், குட் சமாரிட்டன் என்று அவர் அழைக்கப்படுகிறார். ஜன சமாரியர்கள் வந்து ஒரு கீழ்த்தரமான ஜாதியை சேர்ந்தனாலே ஜனங்கள் அவர்களை வெறுத்தார்கள், ரொம்ப அற்பமாக நினைத்தார்கள். இயேசு கிறிஸ்துவை பார்த்து நீ சமாரியன் என்று சொல்லுகிறார்கள். யோவான் 8:48 வாசிக்கலாம்.
அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றாங்க.
சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தன் என்று ஆண்ட இயேசு கிறிஸ்து அங்க சமாரியல் என்றால் அவரை ரொம்ப சீப்பா நினைக்கிறாங்க. அதனால ஆண்டவர் இங்க சமாரியனை இடையில இந்த காட்சியில ஏன் கொண்டு வரன்னா, நீங்க சமாரியர்களை வந்து அற்பமா நினைக்கிறீங்க, ஆனா அந்த சமாரியன்ட்டு தான் நல்ல சுபாவம் இருக்கிறது. அவன்தான் அந்த ஹெல்பிங் நேச்சர் அவனுக்கு தான் இருக்குது, அவனுக்கு தான் மனதுருக்கம் இருக்குது, அவன் தான் ரெஸ்டோர் பண்ண முடியும். அதனால இயேசு கிறிஸ்துவே அன்றைக்கு சமாரியர்கள் என்று அற்பமாக பேசினார்கள். அதனால குட் சமாரிட்டன் அங்க வருகிறார், வந்து என்ன செய்தால் அந்த காயங்களை கட்டி அதுக்கு எண்ணெயும் திராட்சரசமும் பார்த்தார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவிலே ரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா. அந்த ரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது. அவருடைய சரீரத்தை நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆமென். எண்ணெயும் திராட்சரசத்தையும் 50வது நாளிலே பரிசுத்தாவியை அனுப்பினார். இப்பொழுது அந்த மனுஷனை வந்து ரெஸ்டோர் பண்ணுவது, அவன் விழுந்து போன நிலைமையில இருந்து மறுபடியும் அவனை வந்து 18 miles அங்க கொண்டு சென்று அங்க சத்திரத்தில் சேர்த்து அவனை ஹெல்த்தை ரெஸ்டோர் பண்ணுவது. இயேசு கிறிஸ்து தான் அதை செய்தார். ஆசாரியர்களும் லேவியர்களும் அதை செய்ய முடியவில்லை. அல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த குட் சமாரிட்டன். ஆமென். அந்த குட் சமாரிட்டன் அவர் வந்து அந்த பாவிக்கு, அந்த குற்றியராக விடப்பட்ட அந்த பாவிக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்து அவனை பராமரிக்கிறதை வாசிக்கிறோம். ஆமேன். ஜீசஸ் கிரைஸ்ட் வரலன்னா, அவர் ரத்தம் சிந்தலன்னா ஒருத்தருடைய பாவம் மன்னிக்கப்படாது. ஆடு மாடு ரத்தம் சிந்தது பாவத்தை நிவிர்த்தி செய்ய மாட்டாது. எபிரேயர் 9:22 ஆடு மாடு வெளி ரத்தம் ஆனது பாவத்தை நிவிர்த்தி செய்ய மாட்டாது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. இல்லை ஆடு மாடு ரத்தம் பாவத்தை நிவிர்த்தி செய்ய முடியாது. பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கும் பாவம் நிவிர்த்தி ஆனதில்லை. அவங்களுக்கு நோ ரெஸ்டோரேஷன். லீவைட் அந்த பிரீஸ்ட் வந்து அதை கொண்டு வர முடியாது. அவர்கள் செலுத்துகிற பலி அந்த மீட்பை கொண்டு வர முடியாது. இதை மெய்யான ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக ரத்தத்தை சிந்தினால்தான் அங்கே வந்து நம்ம பரலோக ராஜ்யம் போக முடியும். இப்பொழுது யோசிச்சு பாருங்க, இயேசுவின் ரத்தம் சிந்தப்படலைன்னா நீங்கள் இங்கே இருக்க முடியாது. இயேசுவின் ரத்தம் இப்பொழுது நமக்கு இல்லை என்றால் ஒருத்தரும் பரலோக ராஜ்யம் போக முடியாது. எல்லாரும் குறைவானவர்கள், நம்ம மாம்சத்தில் இருக்கும் வரைக்கும் குறைவானவர்கள். அந்த ரத்தம் நமக்கு அவைலபிளாகிறது. நம்ம வார்த்தையில் வரும்பொழுது ரத்தத்தின் கீழே வருகிறோம், அப்பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது, அதெல்லாம் கழுவி சுத்திகரிக்கப்படுது. சிலர் வந்து ஓவராக போகிறாங்க, அவங்க மேலே எனக்கு ரொம்ப விசனம் ஏற்படும், அளவுக்கு மிஞ்சி கொஞ்சம் கூட தேவ பயம் இல்லாமல், அதனால நான் சில அறிவிப்புகளை கொடுக்க வேண்டியதாக வருது. ஏன் அப்படிதமான அறிவிப்பை நான் கொடுக்கணும்? அதமான சூழ்நிலை இல்லாமல் நான் கொடுப்பேனா? ஆனால் நான் அது அளவுக்கு மிஞ்சி போகுது, கொஞ்சம் கூட இங்கே வந்து தேவ பயம் இல்லை. ஒரு லிமிட்டா இருந்தா பரவாயில்ல, லிமிட்டுக்கு மேல போனா, அளவுக்கு மிஞ்சி போனா அப்பொழுது அறிவிப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அதனால பாருங்க, பயம் இல்லை, தேவ பயம் இல்லை. ஆண்டவர் நம்முடைய என்ன செஞ்சாலும் அவர் மன்னிப்பார் மன்னிப்பார்னு ஒரு அசட்டு தைரியம் அவங்களுக்குள்ள இருக்கு. கர்த்தர் வந்து என்ன செய்யற என்றால், அங்க அறியாம செய்யும் பொழுது, வஞ்சிக்கப்படும் பொழுது ஆண்டவர் மன்னிக்கிறார். அறிஞ்சு துணிச்சலோடு செய்தா கத்தரா இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாம் பார்த்து கொண்டிருக்க, நம்ம எல்லாம் குறைவானவர்கள் தான். ஆனாலும் அவருடைய ரத்தத்தின் கீழே இருப்பதனாலே நம்முடைய குறைகள் மன்னிக்கப்படுகிறது, நம்ம பரலோக ராஜ்யம் போக முடியும், நம்ம ராப்சர்ல போக முடியும். ஹல்லேலூயா. எவ்வளவு அதிகமாக நம்ம தேவனை விட்டு தூரமா போனோமோ அவ்வளவு அதிகமா மனம் திரும்பணும். இன்னைக்கு குடிச்சிட்டு நாளைக்கு வந்து சர்ச்சையில் வந்து நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம் அது? இது என்ன விளையாட்டு காரியமா? பாஸ்டர் எனக்கு ராப்பஜனம் கொடுங்கன்னு சொன்னா விளையாட்டு காரியமா? அது நம்ப முடியுமா? அப்படியாப்பட்ட சகோதரனை நம்ப முடியுமா? ஒரு காலம் நம்ப முடியாது. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துறவன் சகாயமின்றி சடிதியிலே நாசம் அடைவான் என்று பைபிள்ல வசனம் சொல்லியிருக்கு. நீதிமன்ற 29:1 சொல்லியிருக்கு. அடிக்கடி புத்தி சொல்லியும் நேரடியாக புத்தி சொல்லியும் தன் இதயத்தை கடினப்படுத்துறவன் சடிதியிலே சகாயமின்றி நாசம் அடைவான் சொல்லியிருக்கு. நீதிமன்ற 29:1 வாசி பார்க்கணும். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு இருப்பதனாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற வார்த்தையிலே வரும்பொழுது ரத்தத்தின் கீழ் வருகிறோம். உடனே நம்ம குயிக்கா ரிப்பன்ட் பண்ணுகிறோம். ஆண்டவரே, நான் தெரியாம பேசிட்டேன், நான் தெரியாம செஞ்சிட்டேன், நான் இப்படி பிஹேவ் பண்ணியிருக்க கூடாது, என்னுடைய குறைகளை மன்னினா உடனே அவர் ரத்தம் நம்ம கழுவி சுத்திகரிக்குது. ஹல்லேலூயா. ரேச்சல்ல நம்ம போகலாம். அவர் ரத்தம் இல்லைன்னா ரேச்சல்ல யாருமே போக முடியாது. அதுதான் ஆண்டவர் அதை நினைவு கூற சொல்லியிருக்கிறார். இப்படியாக ஆண்டவர் வந்து அந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் முடிச்சுட்டு இப்பொழுது நியூ டெஸ்டமென்ட் வரும்பொழுது சபையானது எருசலேமில் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 2:1-2 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:1-2
நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று.
பாருங்க, பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்த பொழுது அவள் எல்லாரும் மேலறையில ஒருமனப்பட்டு இருக்கும் பொழுது ஹோலி ஸ்பிரிட் அனாயிட்டிங் அங்க வருகிறது. ஹல்லேலூயா. பரிசுத்தாவி ஊற்றப்படுகிறது. அப்பொழுது அங்க 120 பரிசுத்தாவி பெற்றார்கள். சபையானது ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. சபையானது அப்போஸ்தலிக் சர்ச்சி வந்து அப்போஸ்தல நடைபெற இருக்க சர்ச்சி வந்து ஒரிஜினல் சர்ச். இப்போ அந்த 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 வந்து அவன் வந்து எங்க இருக்கிறான்? எருசலேமில் இருக்கிறான். அப்போஸ்தல 2:2. பின்பு என்ன ஆச்சு? அந்த சபையானது விழுந்து போனது, கள்ளர் கையிலே அகப்பட்டது. நடந்த சரித்திரம் தான் எல்லாமே. ஒருவேளை சோபனத்து மக்களுக்கு அது தெரியாம இருக்கலாம், அவங்களுக்கு சபை சரித்திரம் தெரியாம இருக்கலாம். சபையானது பெந்தேகோஸ்த நாளிலே அது எருசலேமிலே என்ன, ஜீசஸ் எஸ்டாப்லிஷ் ஹிஸ் சர்ச் ஆன் தி அப்பர் ரூம் அட் ஜெருசலேம். எருசலேமிலே அந்த மேலறையிலே சபையானது சாபிக்கப்பட்டது. உன்னதமான சபை, அப்போஸ்லிக் சர்ச், ஒரிஜினல் சர்ச். அந்த சபையானது கிபி 325 வரும்பொழுது, இதை பெர்கமு சபையின் காலத்தில் இங்கே வரும்பொழுது அங்கே அது வீழ்ச்சி அடைகிறது. நிசாயா என்ற இடத்துலே, ரோமில் நிசாயா என்ற இடத்துலே அங்கே எல்லா போதர்களையும் கூட்டி அங்கே ஒரு கவுன்சில் நடக்கிறது. அப்பொழுது திருத்துவ பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். பிதா குமாரன் பசுத்தாவி 3 பேரும் இருக்கிறார்கள். 3 பேரும் தனிப்பட்ட ஆட்கள், 3 பேரும் சேர்ந்து ஒன்னாக இருக்கிறார்கள். இதுதான் திருத்துவம். டிஸ்டிங் அண்ட் டிஃபரண்ட் பர்சன், அவள் தனிப்பட்ட வித்தியாசமான ஆட்கள், அதே சமயம் 3 பேரும் ஒன்னாக இருக்க, இதுதான் எல்லா சாபனத்திலும் இருக்கிற உபதேசம். அது டிபிஎம்மாக இருந்தாலும், அது எந்த பெந்தேகோஸ்தாக இருந்தாலும், அவங்களுக்கு திருத்துவம் தான் அடிப்படை உபதேசம். எல்லாம் விழுந்து போனது, சபையானது விழுந்து போனது. ஒன் காடுக்கு பதிலாக அங்கே ட்ரையூன் காடு, திருத்துவ தேவனை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு பதிலாக அதை மாற்றி அமைத்து பிதா குமாரன் பசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது இவன் கள்ளர் கையிலே அகப்பட்டது போல அது அகப்பட்டு கொண்டது. குற்றுயிராய் விட்டு போனார்கள். பைபிள் நல்லா தெரியும், பைபிள் நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க, ஆனால் அடிப்படை உபதேசமே, முதலாவது உபதேசமே தவறா இருக்கிறது. ஹாப் டெட்டா இருக்கிறாங்க. இந்த சபைகள் எல்லாம் ஹாப் டெட். பரிசுத்தாவின் வரத்தை பெறுகிறார்கள், அதே சமயத்தில் தேவன் யார் என்று அவர்களுக்கு தெரியல. அவர்கள் குருடர்களாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு டைட்டில் பேப்டிசத்தில் இருக்கிறாங்க, பாபிலோனியன் உபதேசத்தில் இருக்கிறார்கள், கத்தோலிக் டாக்டரின்ல இருக்கிறார்கள். எல்லாம் விழுந்து போனது. 1000 வருஷம் உலகத்தில் கத்தோலிக்க மார்க்கம் தான் இருந்தது, வேற எந்த டினாமினேஷனும் கிடையாது. ஒன்லி ஒன் டினாமினேஷன். நாங்கள் ஆதியிலிருந்தே இருக்கணும்னு பெந்தகோஸ்காரங்க சொல்லுவாங்க. அங்க சாபனம், 1000 வருஷம் உலகத்துல கத்தோலிக்க மார்க்கம் மட்டும்தான் இருந்தது. பின்பு என்ன, மார்ட்டின் லூத்தர் வருகிறார், அவர்தான் பிரீஸ்ட். அந்த ஆசாரியன் வருகிறான், ஆசாரியன் வந்து பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறான். மார்ட்டின் லூத்தர் சபையை ரெஸ்டோர் பண்ண முடியல. ரிஃபார்மேஷன்ல கொண்டு வந்தாரே ஒழிய, சீர்திருத்தத்துல கொண்டு வந்தாரே ஒழிய, மார்ட்டின் லூத்தரால சபையை வந்து குற்றுயிராய் கிடக்கிற சபையை எருசலேமுக்கு கொண்டு போக முடியல. ரெஸ்டோர் பண்ண முடியல. அதன் பின்பு லீவைட் வருகிறார். லீவைட் தான் ஜான் வெஸ்லி. இந்த ஜான் வெஸ்லி வருகிறார், இயேசு கிறிஸ்து மனசுல வச்சுக்கிட்டு தான் அதை சொல்றாரு. ஜான் வெஸ்லியை மனசுல வச்சுக்கிட்டு தான் சொல்றாரு. அந்த லேவியன் வாரான், எட்டி பார்க்கிறான், கொஞ்சம் பார்க்கிறான், உதவி செய்யலாம்னு நினைக்கிறான். ஆனாலும் அவன் வந்து தன்னுடைய டியூட்டி அங்கே இருக்குது, எருசலேமில் டியூட்டி இருக்கிறது. அதனால இவனை பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம வேலை கெட்டு போயிடுமேன்னு சொல்லி அவன் போயிட்டான். போல வெஸ்லியால் என்ன செய்ய முடியலை, சபையை வந்து ரெஸ்டோர் பண்ண முடியவில்லை. அதன் பின்பு இதான் குட் சமாரிட்டன் அங்கே வருகிறார். ஹல்லேலூயா. அந்த குட் சமாரிட்டன் மனதுருகி இது அவரை வந்து தன்னுடைய சுய வாகனத்தின் மேலே ஏற்றி அந்த சத்திரத்தில் கொண்டு போய் பராமரிக்கிறதே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுது நீங்க அந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறீங்க. நம்ம குற்றுயிராய் கிடக்கிறோம். சபையானது ஹாப் டெட்டா இருக்கிறது, ஸ்பிரிச்சுவலி டெட்டு, ஆனால் பிசிக்கலி அலைவ். அவ்விதமாக இருக்கும் பொழுது இன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் லூத்தர் நமக்கு மத்தியில் இல்லை, வாய்ஸ் ஆஃப் வெஸ்லி நமக்கு மத்தியில் இருக்கு இல்லை, இன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் த செவன்த் ஏஞ்சல் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் மறுபடியும் மனுஷனாக வர முடியாது. ஒரு முறை மனுஷனாக வந்தார், அவர் நமக்காக பலி ஆனார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், பசுத்தாவியை அனுப்பினார். இப்பொழுது என்ன செய்கிறார் என்றால், ஒரு மனுஷனை சூஸ் பண்ணி, ஒரு மனுஷனை ஆண்டவர் சூஸ் பண்ணி அந்த மனுஷன் மூலமாக அவர் முன்பு மாம்சத்தில் இருந்து செய்த ஊழியத்தை, அதே ஊழியத்தை மறுபடியும் கொண்டு வருகிறார். அதான் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி. ஹல்லேலூயா. என்ன ஒரு வித்தியாசம்னா, பாடி தான் வித்தியாசம். இயேசு கிறிஸ்துவின் தரீரம் தேவனுடைய சொந்த சரீரம். ஆனால் இப்பொழுது என்ன சொன்னால், ஒரு மனுஷனுடைய சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி அந்த மனுஷனுக்குள்ளே வந்து வாசம் பண்ணி அவர் முன்பு செய்த அதே ஊழியத்தை, அவர் மாம்சத்தில் இருந்த பொழுது என்ன ஊழியத்தை செய்தாரோ அந்த சேம் மினிஸ்ட்ரியை வந்து மறுபடியும் இந்த உலகத்திலே செய்து காண்பிக்கிறார். அதனால் தான் பிரதர் பிரணா எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து நேற்றுமின்றி என்று மாறாதவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அவர் அன்றைக்கு செய்த அதே காரியத்தை இன்றைக்கு செய்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த அதுதான் குட் சமாரிட்டன் மினிஸ்ட்ரி. அதுதான் குட் சமாரிட்டன். ஹூ இஸ் த குட் சமாரிட்டன்? எல்லாரும் சொல்லுவாங்க ஜீசஸ் கிரைஸ்ட் மாங்க, ரைட்டு. இப்போ குட் சமாரிட்டன் யாரு? ஆண்டவரே ஒரு மனுஷனுக்குள்ள வாஞ்சம் பண்ணி அதே ஊழியத்தை, அதே மனதுருக்கத்தை குணர்ந்து அதே காரியத்தை செய்து ரெஸ்டோர் பண்ணிட்டு. உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் கிடைத்து விட்டது. ஹல்லேலூயா. மறித்து 50 வருஷத்துக்கு மேல ஆகிவிட்டது. இன்றைக்கும் அவருடைய சத்தம் வந்து நமக்கு ஆறுதலை தருகிறது. அந்த 7வது தூதனுடைய செய்தி நம்மை உயிர்ப்பிக்கிறது. அந்த 7வது தூதனுடைய செய்தி நமக்கு ஆறுதலை தருகிறது. எல்லா கொஸ்டினுக்கும் அதில் ஆன்சர் இருக்கு. உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் 7வது தூதனுடைய செய்தியில் ஆன்சர் இருக்கு. எந்த கேள்வி கேட்டாலும் அங்கே ஆன்சர் இருக்கு. அதனால பாருங்க, 7வது தூதனுடைய செய்தி இன்றைக்கும் நம்ம வந்து டேக் கேர் ஆஃப் அஸ், இன்றைக்கும் நம்மளை அது டேக் கேர் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. நம்ம ரெஸ்டோர் பண்ணுது, சபையை ரெஸ்டோர் பண்ணுவது, பிள்ளையுடைய விசுவாசத்தை அவளுடைய பிதாக்களுக்கு திருப்புவது. இன்னைக்கு பிள்ளையுடைய இருதயம் வந்து அங்க திருப்ப நம்ம மறுபடியும் ஜெருசலேமுக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இப்ப எரியோல குற்றுயிராய் கிடக்கவில்லை, பாதையிலே குற்றுயிராய் கிடக்கவில்லை. இந்த குட் சமாரிட்டன், இந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கு. சன் ஆஃப் மேன் சன் ஆஃப் மேன் கிடையாது, சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி என்ன செய்யறது என்றால், குற்றுயிராய் ரோட்டு பக்கத்தில் கிடக்கிற உங்களை அது தன்னுடைய சுய வாகனத்தில் ஏற்றி காயத்தை கெட்டி, எண்ணெயும் திராட்சரசத்தையும் பார்த்து நம்முடைய காயத்தை கெட்டி நம்மளை எங்கே கொண்டு போயிட்டாரு, சத்திரத்தில் கொண்டு போயிட்டாரு. ஹல்லேலூயா. அப்போஸ்தலிக் சர்ச் ஏஜுக்கு வந்திருக்கிறோம். ஆமென். நம்முடைய இருதயமானது பிதாக்களுடைய இதயத்துக்கு திருப்பப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரிஜினல் கண்டிஷனுக்கு நம்ம வந்துட்டோம். அந்த அப்போஸ்தலிக்கு அந்த பெஸ்தில எருசலேமில் மேலறையில் சர்ச்சு ஆரம்பித்ததில்ல, அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம், அந்த சத்திரத்துக்கு நம்ம வந்துவிட்டோம், அந்த மேலறைக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டது. ஹல்லேலூயா. மல்கியா 4:5-6 என்ன சொல்லுகிறது? அல்ல, 2வது பாகம் என்ன சொல்லுகிறது? பிள்ளைகளுடைய இதயத்தை அவளுடைய பிதாக்களுக்கு திருப்புவார். இன்னைக்கு திருப்பப்பட்டிருக்கிறோம். ஒரிஜினல் கண்டிஷன். நம்ம எரியோல இல்லை, இப்போ நம்ம ஜெருசலேமில் இருக்கோம். ஆமென். அதனால் நீங்கள் கவனிக்கும் பொழுது 18 மைல் தன்னுடைய சொந்த வாகனத்தில் அவனை தூக்கி வச்சு சுமந்து கொண்டு போகிறார். அந்த காயங்களை கட்டி எண்ணெயின் திராட்சரசத்தையும் பார்த்து. ஹல்லேலூயா. எண்ணெய் எதை குறிக்கிறது? ஆயில் ரெப்ரசன்ட் த ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. வைன் எதை குறிக்கிறது? வைன் ரெப்ரசன்ட் த ஸ்டிமுலேஷன் ஆஃப் ரெவலேஷன், வெளிப்பாட்டினால் வரும் மகிழ்ச்சி. ஸ்டிமுலேஷன் ஆஃப் ரெவலேஷன், இதெல்லாம் நமக்கு கொடுத்து, என்ன சொன்ன ஆயில் அண்ட் வைன் நமக்கு கொடுத்து நம்முடைய காயங்களை ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணி பேண்டேஜ் போட்டு தன்னுடைய சுய வாகனத்தில் ஏற்றி இப்பொழுது எங்க ஜெருசலேமுக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார், ஒரிஜினல் பிளேஸுக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஒரிஜினல் சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க. சோபன சபைகள்லாம் ஜெரிகோ, எல்லாம் ஜெரிகோ சபிக்கப்பட்டது. நீங்க பிளஸட் சிட்டிக்கு வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. யார் கொண்டு வந்த? அந்த குட் சமாரிட்டன். அந்த குட் சமாரிட்டன் என்ன ஃபார்ம்ல வருகிறார்? ஒரு ப்ராஃபட் ஃபார்ம்ல வந்து, ஒரு ப்ராபர்ட்டுக்குள்ள வாசமாயிருந்து, அதே இயேசு கிறிஸ்து ஒரு ப்ராபர்ட்டுக்குள்ள வாசமாயிருந்து முன்பு செய்த அதே ஊழியத்தை, ஹீலிங் ப்ராபசி, ஓபனிங் ஆஃப் த வேர்ட், த்ரீ புல் மினிஸ்ட்ரியை கொண்டு இதை நம்ம வந்து அந்த வார்த்தை நம்மை சந்தித்தது. இப்பொழுது நம்ம இங்க வந்து தன்னுடைய சுய வாகனம், அவருடைய சுய வாகனம், ஒருவேளை அவன் கோவேரி கழுதையில வந்திருக்கலாம், அந்த சுய வாகனத்தின் மேல் ஏற்று அவருடைய சொந்த வாகனம், அவருடைய சொந்த வாகனம் இதில் அங்கே ஏற்றுகிறார். அதே போல நம்ம அவருடைய சுய வாகனம் என்னது? ஈகிள். ஹல்லேலூயா. ஈகிள் ஃபோர்த் பீஸ்ட் என்னது? ஈகிள். நமக்கு ஈகிள் அனாயிட்டிங்கை தந்து நம்மளை ஒரிஜினல் கண்டிஷனில் கொண்டு வந்திருக்கு. ஹல்லேலூயா. அவருடைய சுய வாகனம் ஈகிள். ஃபோர்த் சீல் வந்து ஈகிள். தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியை கழுகு கூப்பிடுகிறார், நான் உங்களை கழுகுகளின் சட்டையில் சுமந்து என் அண்டையிலே கொண்டு வந்தேன் என்று யாத்ராமா 19 இயேசு அங்கே தேவன் சொல்லுகிறார், நம்மளை கழுகுகளின் சட்டையின் மேல் சுமந்து அந்த ஈகிள் விங்ஸ்ல நம்மை கேரி பண்ணி நம்மை சுமந்து இதோ சுய வாகனத்தில் ஏற்றி இப்பொழுது இன் அந்த சத்திரத்துக்கு கொண்டிருக்கிறார், ஜெருசலேமுக்கு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதன் பின் 35 வாசிக்கலாம்,
மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக் கொள், அதிகமா ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான்.
இதோ மறுநாள் என்று சொல்லும் பொழுது என்னன்னா, ஒரு நாள் நைட்ல அவர் அங்கதான் இருக்கிறார், அவரும் சத்திரத்துல இருக்கிறார். பாருங்க, அவருக்கு எவ்வளவு பிசினஸ் இருக்கலாம் அந்த அந்த நல்ல சமாரியனுக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இந்த குற்றுயிராய் காயப்பட்டவனும் கூட சத்திரத்துல அவரும் ஒரு நாள் தங்கி இருக்கிறார். அது எவ்வளவு பெரிய ஒரு கம்பேஷன். பெனா மேனேஜர் என்றால் ஒரு பெண் அங்கே ஜெபிக்க வரும்பொழுது அந்த அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இது என்னுடைய மகள் போல நினைக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு மெக்சிகோல ஒரு குருடன் அங்கே ஜெபிக்க வரும்பொழுது அவன் வந்து அவன் ட்ரெஸ்ஸு சரியில்லை, அவனுடைய செருப்பு சரியில்லை, எங்க அப்பா போல அவரை நினைக்கிறேன், என்னுடைய ஷூவை நான் அவர் கொடுத்துருவேன், ஆனால் அவர் கால் பெரிய காலாக இருக்குது, அவர் கிழிந்து போன கோட்டை போடுறா, என் கோட்டை நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிறார். பாருங்க, பிரதர் பென்னாமுக்கு எவ்வளோ கம்பேஷன் இருந்தது. அதை போல ஒரு மனுஷன் உலகத்தில் எழும்பினதில்லை, அவ்வளோ மனதுருக்கம் உள்ளவர். 8 தூங்காமலே அவர் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறார். அங்கே புல்பிட்டில் ஏதாவது குடிச்சுக்கிட்டு அங்கே கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு அதுக்கு பிறகு வியாதி 8 தொடர்ந்து ஊழியம் செஞ்சுருக்கிறார். ராத்திரி திடீர்னு அவங்க வந்து அவரை அழைப்பு வரும், அவங்க மனைவிக்கு ரொம்ப கஷ்டம், அந்த நேரத்தில் எழும்பி வந்து அவர் ஜெபம் பண்ணதுக்காக அவரை காரில் கூட்டிகிட்டு போவாங்க, அவங்க மனைவிக்கு தூக்கம் கலைஞ்சி போகும், அவர் தூங்க முடியாது. இவ்வளவாக அவர் வியாதியஸ்தர்களுக்காக அவ்வளவு மனதுருக்கம் உள்ள மனுஷன் உலகத்திலே எழும்பி இருக்க முடியாது. ஜீசஸ் கிரைஸ்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு மனுஷனாக, அடுத்தபடியான ஒரு மனுஷனாக அவர் வந்து வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிப்பதில் அவர் வந்து தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய பிரயாசத்தையும் தன்னுடைய சரீரத்தையும் ஒப்பு கொடுத்தார். மனதுருக்கம் உள்ள அந்த சன்ல சம்மாரிக்கு மனதுருக்கம் இருந்தது. பாருங்க என்ன செய்யறார் என்றால், தன்னுடைய சுய வாகனம் ஈகிள், ஈகிள் அனாய்டிங், அவர் ஈகிள் அனாய்டிங் பெற்றிருக்கிறார். நமக்கு இன்னைக்கு ஈகிள் அனாய்டிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். சத்திரத்திலே கொண்டு வந்து ஒரு நாள் அங்கேயே வெயிட் பண்ணுகிறார். மறுநாளிலே அன்னைக்கு நைட் அவர் அங்கதான் தங்கி இருக்கணும். மறுநாளிலே 2 பணத்தை கொடுத்து 35 மறுபடியும் வாசிக்கலாம்,
மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து,
இதோ 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையிலே கொடுத்து. 2 பணம்னா நம்ம 2 10 ரூபா நோட்டுன்னு நினைச்சிடக்கூடாது. ரெண்டு பணம் என்றால் அங்க என்ன சொன்ன டூ பென்னிஸ் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது எதை குறிக்கிறது என்றால் டூ டேஸ் வேஜஸ் ரெண்டு நாள் சம்பளம். இன்னைக்கு ஒரு ஆளுக்கு சம்பளம் 800 ரூபீஸ், ரெண்டு நாள் சம்பளம் தான் 1600 ரூபாய். அதனால ரெண்டு பென்னிஸ்னா ரெண்டு 10 ரூபா நோட்டுன்னு நினச்சிக்கிடாதுங்க, அல்லது ரெண்டு காசுன்னு நினச்சிக்கிடாதுங்க. டூ டேஸ் வேஜஸ், டூ டேஸ் வேஜஸ் அங்கே கொடுத்து ரெண்டு பணத்தை கொடுத்து அந்த சத்திரகாந்த சொல்லுகிறார், இவனை வந்து நீ இந்த ரெண்டு பணத்தை கொண்டு நீ பராமரிக்க வேண்டும், பின்பு ஏதாயிலும் அதிகமாக நீ செலவு பண்ணால் நான் வரும்பொழுது அதை தாரேன், நான் திரும்ப வருவேன், அவனை பார்க்க நான் திரும்ப வருவேன், சத்திரத்துக்கு நான் மறுபடியும் வருவேன், அப்பொழுது நீ ஏதாயிலும் அதிகமாக செலவு பண்ணால் நான் அதை திருப்பி தருவேன் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. டூ பென்னிஸ் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நல்ல சத்திரக்காரன் லோக்கல் பாஸ்டர், ஆண்டவர் ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனிதினமும் சபையில சேர்த்தாராம். அதனால ஆண்டவர் வந்து இப்படி சோல்ஸை கொண்டு சேர்க்கிறார். அந்த பாஸ்டருக்கு வந்து ரெண்டு பணத்தை கொடுக்கிறார், டேக் கேர் ஆஃப் த சீப், இந்த ஆடை நீ பார்த்துக்க, உனக்கு ரெண்டு பணம் கொடுக்கிறேன். அதாவது என்னன்னா ரெண்டு பணம் வந்து வேர்ட் அண்ட் ஸ்பிரிட். ஹல்லேலூயா. வார்த்தையும் கொடுக்கிறார், ஸ்பிரிட்டையும் கொடுக்கிறார். ஒரு பாஸ்டர் வந்து பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணிக்கிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு போனா மட்டும் போதாது, அவர் ஜெபம் பண்ணணும். எனக்கு நிறைய பிரேயர் ரிக்வெஸ்ட் வரும், எல்லாரையும் அவங்க பேரை சொல்லி நான் ஜெபம் பண்ணணும். எனக்கு அது வந்து முக்கியமான வேலை. அது எனக்கு கையில ஒப்பு கொடுக்கிற ஆத்துமாக்களுக்கு ஆண்டவர் நிறைய ஆத்துமாக்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார். விசிபிள் அண்ட் இன்விசிபிள் காங்கிரிகேஷன் இருக்கிறது, அவங்க எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டியது என்னுடைய கடமை. வார்த்தையை மட்டும் பிரசங்கம் பண்ணிட்டு போனவர், வேர்ட் அண்ட் ஸ்பிரிட் தேவை. செபத்தில் இருந்தால் தான் அனாய்டிங் இருக்கும், அல்லது பிரசங்கம் வெறும் வெத்து பிரசங்கமாக இருக்கும், இன்டலெக்சுவலாக இருக்கும், அனாய்டிங் இருக்காது. அந்த பாஸ்டர் அனாய்டட் பாஸ்டர் கிடையாது, ஏன்னா அவர் ஜெபிப்பது கிடையாது. இல்லை, வேர்ட் அண்ட் ஸ்பிரிட் நமக்கு கொடுத்துருக்கிறார். டூ பென்னிஸ் வந்து வேர்ட் அண்ட் ஸ்பிரிட். இதை வஞ்சி நீ டேக் கேர் ஆஃப் த சீப், இந்த ஆட்டை நீ பராமரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆமென்,
ஆமென்.
கர்த்தர் இன்றைக்கு அதை தான் செய்கிறார். ஸ்பிரிட் அண்ட் த வேர்டு இஸ் காட் டூ பென்னிஸ், த ஸ்பிரிட் அண்ட் த வேர்டு. ஸ்பிரிட் அண்ட் வேர்டு வந்து நம்ம வார்த்தையை நம்ம வந்து இன்னைக்கு பரிபூர்ணமாய் கொடுக்கப்பட்டிருக்கு, முத்திரைகள் திறக்கப்பட்டு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. ஆமேன். உங்களுக்கு ஃபுல்னஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கிறது. ஒரு பிரதர் சொல்றார், உங்க சர்ச்சில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிறார், எல்லாரும் உங்களை மாதிரியே பேசுறாங்க, நீங்க எப்படி பேசுறீங்களோ அப்படி பேசுறாங்க. சிலர் சர்ச்சில் இருக்க சிலர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி சொல்றாரு, உங்க பிரசங்கத்தை நான் கேட்டு கேட்டு என் ஜபமே மாறி போச்சு, எல்லாரும் எங்க சர்ச்சுக்கு வர்றவங்க எல்லாம் எல்லாரும் என் ஜபத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, உங்க ஜபம் எப்படி டிஃப்ரெண்டா இருக்குது, உங்க பிரசங்கத்தை கேட்டு என் ஜபமே என் வாழ்க்கை மாறி போச்சுங்கிறாரு. பாருங்க, அதுதான் போசிக்கப்படுவது. ஒரு எஃபெக்டை ஏற்படுத்த வேண்டும், இந்த பிரசங்கம் ஒரு எஃபெக்டை ஏற்படுத்த வேண்டும், ஒரு சேஞ்சை ஏற்படுத்த வேண்டும். உங்களுடைய பிஹேவியர் சேஞ்ச் ஆக வேண்டும், உங்களுடைய பேச்சு சேஞ்ச் ஆக வேண்டும், உங்களுடைய சிந்தனைகள் சேஞ்ச் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அதனால என்ன செய்யணும் என்றால் அந்த வேர்டு மட்டும் இருந்தா போதாது, ஸ்பிரிட் வேணும், அனாய்டிங் தேவை. அந்த ஸ்பிரிட் தான் என்ன செய்யற என்றால் ஸ்டிமுலேஷனை கொண்டு வருது. மேலறையில் அவங்க பசுத்தாய் பெற்றாங்க, பசுத்தாய் பெற்றும் பொழுது அவங்களுக்கு ஸ்டிமுலேஷன் வந்தது. வைன் ரெப்ரசன்ட் த ஸ்டிமுலேஷன் ஆஃப் ரெவலேஷன், வெளிப்பாட்டினாலே களி கூறுவது. மற்றவங்களாம் பார்க்கறாங்க மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலர் 2:13,
மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள்.
இதோ மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அவங்க ஆக்சுவலா இவங்க போதையில இருக்கிறாங்க நினைச்சாங்க, இவங்க ஸ்டிமுலேஷன் ஆஃப் ரெவலேஷன். ஹல்லேலூயா. இந்த வெளிப்பாடு உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். உலகத்திலே நீங்க தான் சந்தோஷமான மக்கள். எப்படி சந்தோஷமான இந்த வெளிப்பாடு எனக்கு சந்தோஷத்தை தருது. அந்த சந்தோஷம் இல்லாதவங்களுக்கு தான் வியாதி எல்லாமே இருக்கு, ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்கு. காரணம் என்ன? அந்த சந்தோஷம் இல்லை, வார்த்தையில சந்தோஷம் இல்லை, மெலங்குலியா முகத்தை பார்த்தா மூணு இருக்கும், என்ன இது சந்தோஷம் எல்லாம் இருக்கு. காரணம் இந்த சிமுலேஷன் இல்லை, அது வேற சந்தோஷத்தை தேடுது. இந்த சந்தோஷம் வந்தா நினைச்சுட்டா உங்களுடைய உங்களுக்கு நீங்க தான் உலகத்திலே சந்தோஷமான மக்கள். நீங்க தான் இதுதான் ரியல் ஜாய். இதுதான் அந்த வேர்டு வந்து நினைச்சுட்டால் வேர்டு அங்க ஸ்பிரிட் அங்க மிக்ஸ் ஆகி வரும் பொழுது நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியா ஜீவனாய் இருக்கிறது. யோவான் 6:63, யோவான் 6:63
ஆவியே உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது
நான் உங்களுக்கு சொல்லும் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது ஆவியே உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது நான் சொல்லும் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது முத்திரைகள் திறக்கப்படும் பொழுது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் அண்ட் அந்த ஸ்பிரிட் மிக்சர் ஆகி வருகிறது ரெண்டு கலந்து வருகிறது இந்த அன்னைட்டட் வேர்டாக வரும் பொழுது உங்களுக்கு ஒரு ஸ்டிமுலேஷன் வருகிறது உலகத்திலே நீங்க தான் சந்தோஷமான மக்கள் அது இல்லையே இது இல்லையே அப்படி அவங்க அப்படி இருக்கா நம்ம இப்படி இருக்க உங்களுக்கு இந்த வசுத்தாவின் சந்தோஷம் இல்லை உங்களுக்கு இந்த வெளிப்பாட்டுல சந்தோஷம் இல்லை எப்படி ஆசீர்வாதம் வரும் இதுல சந்தோஷப்பட்டாதான் எல்லாம் வரும் கத்தடத்தில் மன மகிழ்ச்சி ஆயிரு அவர் உன் இதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார் வார்த்தையில மகிழ்ச்சியா இருந்தா எல்லாமே கிடைக்கும் நமக்குள்ள ஆண்டவர் அந்த ஜீவனை பிளேஸ் பண்ணி இருக்கிறார் நம்ம பிறக்கும் பொழுதே அந்த ஜீவன் பிளேஸ் பண்ணப்பட்டிருக்குது நாம் அந்த ஜீவன் என்னவென்றால் த ஒரிஜினல் தாட் அபவுட் யூ உங்களை பற்றி தேவனுடைய ஒரிஜினல் தாட் நீங்க இந்த மாதிரி இருக்கணும்னு ஆண்டவர் ஒரு சிந்தை வைத்திருக்கிறார் அது அந்த ஜீவனானது உங்களுக்குள்ளேயே அந்த பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு அந்த ஆட்ரிபியூட் அங்கே இருக்கிறது இந்த மெசேஜ் வரும் பொழுது அது உயிர்ப்பிக்கப்படுகிறது அல்லேலூயா தேவன் உங்களை குறித்து என்ன சிந்தனை பண்ணினார் அவருடைய தாட் என்னங்கிறது இந்த வந்து இந்த வார்த்தையானது உயிர்ப்பிக்கப்படும் பொழுது நீங்க அதை மாதிரி மாறுறீங்க அதான் வேர்ட் இமேஜ் நீங்க வேர்ட் இமேஜா மாறுறீங்க ஹல்லேலூயா பின்பு உங்களை அப்படியே சேஞ்ச் பண்ணி நீங்க வேர்ட் இமேஜ் பெர்ஃபெக்ஷன் அடைகிறீங்க ஹல்லேலூயா இந்த வேர்டும் ஸ்பிரிட்டும் மிக்ஸ் ஆகி உங்களுக்குள்ள வரும் பொழுது உங்களுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டு நீங்க நியூ பேர்த் அடைந்து உங்களை குறித்து தேவன் என்ன நினைத்தாரோ இந்த சகோதர இந்த சகோதரி எப்படி இருக்க வேண்டும் இந்த பாஸ்டர் சாமுவேல் எப்படி இருக்க வேண்டும் அவர் என்ன ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று என்னை குறித்து என்ன நினைத்தாரோ அது இப்ப மேனிஃபெஸ்ட் ஆகு என்னை குறித்த ஒரிஜினல் தாட் தேவனுடைய சிந்தையை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணும் பொழுது எனக்குள்ளே அதை ஆண்டவர் பிளேஸ் பண்ணி இருக்கிறார் இப்பொழுது அந்த அது பொட்டன்சியலா இருக்கிறது ஆண்டவர் அதை பிளேஸ் பண்ணியிருக்கார் இப்பொழுது அது மேனிஃபெஸ்ட் ஆகிறது இதுதான் நீ பார்த்து சும்மா வந்து சர்ச்சைக்கு வந்தோம் மெசேஜில் இருந்தோம் நம்ம இஷ்டம் போல எல்லாத்தையும் செய்யலாம் பாஸ்டர் எல்லாம் நம்ம சமாளிச்சுக்கிடலாம் அப்படிங்கிற பேச்சு இங்கே இடம் இருக்கக்கூடாது அது இந்த மெசேஜில் அப்படி இல்லை அந்த மாதிரிலாம் நினைப்பை நம்ம வச்சுடக்கூடாது நம்மை குறித்து உள்ள தேவனுடைய சிந்தை என்ன அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் ஆமென் என்னை எதற்காக ஆண்டவர் உலகத்திலே கொண்டார் என்னை குறித்து அவருடைய தாட் என்ன என் லைஃபை குறித்து அவருடைய தாட் என்ன அதை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுவது ஆமென் அதான் குயிக்கனிங் த வேர்ட் இன் யூ த பார்ட் ஆஃப் த ஒரிஜினல் தாட் தட் வென் த ஸ்பிரிட் கம்ஸ் டு யூ உங்களை குறித்த ஒரிஜினல் தாட்டை நீங்க நிறைவேற்றுறீங்க அது உங்களுக்கு வரும் பொழுது வெளிப்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஜாய் உண்டாகும் ஹல்லேலூயா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலம் அது இல்லை இதுல நினைக்க மாட்டீங்க சந்தோஷம் வரும் இந்த சந்தோஷம் வந்து நம்முடைய கவலைகளை மேற்கொள்ளும் நம்முடைய ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே அது எடுத்து போடும் தேவனுடைய ஆசீர்வாதம் வரும் இது வராதனால்தான் வியாதி உடம்புல இருக்கு எனக்கு அங்க வலிக்குது இங்க வலிக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்ற காரணம் இந்த ரியல் ஜாய் வரல சந்தோஷம் வந்தா வியாதி போயிடும் ஸ்பிரிட்டின் வேர்ட் ஃபார்ம் சம்திங் சூப்பர் நேச்சுரல் அங்க வருகிறது அந்த சத்திரக்காரன் வந்து அந்த ஹோஸ்ட் வந்து யார் என்றால் அந்த பாஸ்டர் ஆஃப் த சர்ச் யூஸ் த கிப்ட்ஸ் இந்த ரெண்டு பணத்தை நீ யூஸ் பண்ணு வேர்ட் அண்ட் ஸ்பிரிட்டை யூஸ் பண்ணு டேக் கேர் ஆஃப் த சீப் இந்த ஆட்டை நீ பாதுகாத்துக்கொள் என்று பாஸ்டருக்காண்ட சொல்லுகிறார் ஆனால் பாஸ்டர் என்னுடைய பொசிஷனே யாரு அவர் வந்து ரியலைஸ் பண்ணும் பொழுது caretaker over the bride உலகத்திற்கு மனவாட்டியை வந்து இப்பொழுது அந்த பாஸ்டர் கையில ஒப்படைச்சிருக்கிறார் பிரணாம் எடுத்துக்கொண்டார் அவர் நல்ல சமாரியன் பார்ட் அவர் செய்கிறார் அந்த பார்ட் அவர் செய்கிறார் அவர் லைஃப்ல அது நிறைவேறுகிறது இப்பொழுது அவரை காட்சியில எடுத்துவிட்டு ஆண்டவர் இன்னைக்கு ஒரு பாஸ்டருக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார் ஹல்லேலூயா நீ அதை கொண்டு பராமரிக்க வேண்டும் நீ வந்து என்ன செய்யணும் இந்த ஆத்மாவுக்கு இந்த வேர்ட் அண்ட் ஸ்பிரிட்டை நீ கொடுக்க வேண்டும் ஹல்லேலூயா கர்த்தர் அவிதமாக செய்திருக்கிறார் ரெஸ்டோர் த சர்ச் இப்பொழுது ஆண்டவர் சபையை ரெஸ்டோர் பண்ணியிருக்கிறார் அது குற்றுயிராக அல்ல அது ஜெருசலேமில் ஆரோக்கியத்தோடு இருக்கிறது ஹல்லேலூயா அவர் நான் திரும்பி வருவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆமென் அந்த வருகையை நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆமென்.
ஆமென்.
அவர் குளோரிஃபைட் ஃபார்மல் வரும். இப்பொழுது வேர்ட் ஃபார்ம் ஆயிருக்கார், வேர்ட் அண்ட் ஸ்பீச் ஆயிருக்கிறார். அவர் இப்பொழுது கிங் தியோபனியா இருக்கிறார். அவர் ஒரு நாளிலே குளோரிஃபைடு இதில் வரும்பொழுது நாமும் குளோரிஃபிகேஷன் அடைவோம். ஹல்லேலூயா.
ஆமென்.
வி வாண்ட் மோர் ஆஃப் காட். நமக்கு தேவன் அதிகமாக தேவை. நம்ம அதிகமான வேர்டு நமக்கு தேவை, அதிகமான ஸ்பிரிட் நமக்கு தேவை. அதிகமாக தேவைன்னு நினைச்சா நீங்கள் அதிகமான சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டும். எனி திங் யூ ரிசீவ் த வேர்டு தேர் இஸ் அ ப்ரைஸ் டு பி ஃபைட் ஃபார். அதுக்கு ஒன்று கிரையத்துனா ரொம்ப இன்னும் ஆவிக்கிற பிரமா இருக்கணும். ஆவிக்கிற பிரதர்ஸ் மீட்டிங்கில் அப்படி தான் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. நானும் கேட்குறேன், நீ ரொம்ப ஆவிக்கிற பிரமா இருக்குன்னா ரொம்ப உனக்கு நீர் அதுக்கு வேண்டிய கிரையத்தை செலுத்த வேண்டும், சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டும். நீ வந்து சுயத்துக்கு மறிக்க வேண்டும். ஐ டை டெய்லி. உனக்கு கொஞ்சம் 15:31 பவுல் சொல்ற, நான் அனுதினமும் சாகிறேன், நான் அனுதினமும் உலகத்துக்கு சாகிறேன், வார்த்தைக்கு முரண்பட்ட காரியத்துக்கு நான் சாகிறேன். ஒரு சாக்ரிஃபைஸ் நமக்கு அவசியம். நிக்கோதேமே அங்க பெய்டு த பிரைஸ். ராத்திரியில அவன் வந்து யூதர்களுக்கு பயந்து போய் ராத்திரியில வந்து ஆண்டவரை வந்து சந்திக்கிறான். பின்பு அவன் பகிரங்கமாக விசுவாசியாக மாறிவிட்டான். ரகசிய விசுவாசியா இருந்தவன் பகிர். அதே போல எல்லாருமே இயேசு கிறிஸ்துவ வந்த எல்லாருமே அவர்கள் கிரயத்தை செலுத்தினார்கள். உலகத்துக்கு பயப்படவில்லை, மற்றவங்களுக்கு பயப்படலை, அந்த சத்தியம் உண்மையு கன்ஃபஸ் பண்ணாங்க. இதோ பெய்டு த பிரைஸ். அவங்க வந்து கிரயத்தை செலுத்தினார்கள். ஹல்லேலூயா. நாம் இன்னைக்கு அந்த கிரயத்தை செலுத்த வேண்டும். நம்ம நாமே டெடிகேட் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. நம்மை நாமே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு அந்த 2 pennies தருகிற இதோ பிரெட் அண்ட் வைன், வேர்ட் அண்ட் ஸ்பிரிட். வெறும் வேர்டுலாம் இன்டலெக்சுவல் நாலேஜ், அறிவு இருமாப்பை ஏற்படுத்தும். எனக்கு நிறைய தெரியும்னு இருமாப்பை ஏற்படுத்தும். நமக்கு ஸ்பிரிட் வந்தால் அந்த தாழ்மை வரும். அதனால வேர்ட் அண்ட் ஸ்பிரிட் தான் அதை கொடுக்குறார். அதனால் அப்பமானது வேர்டாக இருக்கிறது. அந்த வைன் வந்து ஸ்டிமுலேஷன் ஆஃப் ரெவலேஷன். வைனில் எனக்கு அது பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், பிளட்ல ஜீவன் இருக்கிறது. அதனால் வேர்ட் அண்ட் ஸ்பிரிட் தான் இன்னைக்கு நமக்கு கொடுக்குறார். இன்றைக்கு உங்களுக்கு அது தான் கொடுக்குறார். இதனால தான் நீங்கள் போஷிக்கப்பட வேண்டும். இதை நீங்கள் ரிசீவ் பண்ணும் பொழுது இயேசு கிறிஸ்துவே ரிசீவ் பண்ணுறீங்க. ஹல்லேலூயா. எல்லாம் மாறி போகும். எந்த புண்ணு இருந்தாலும், என்ன வியாதி இருந்தாலும், என்ன வியாதி இருந்தாலும் உங்களுக்கு இந்த பந்தியில் விசுவாசத்தை எடுத்தால் உங்களுக்கு சுகமாகுதல் உண்டாகும். இப்பொழுதே நீங்கள் அதை, நீங்கள் டாக்டரை தேடி தேடி போக வேண்டாம். மாத்திரை மெடிசனுக்கு நீங்கள் சொல்ல வேண்டாம். டாக்டர்கள் வந்து அவங்க ஏதோ டெஸ்ட் பண்ணி அவங்க அவங்க டயக்னைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க சரியாக கண்டுபிடிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துக்கு தான் எல்லாம் தெரியும். அவருக்கு எக்ஸ்ரே தேவையில்லை, அவருக்கு ஸ்கேன் தேவையில்லை, அவருக்கு பிளட் டெஸ்ட் தேவையில்லை. அவர் என்ன செய்வார் என்றால் எந்த வியாதியும் நீக்க முடியும். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண முடியும். ஆமென். எல்லா பிளஸ்ஸிங்கும் சம்பாதித்திருக்கிறார். எல்லா பிளஸ்ஸிங்கும் இந்த வேர்ட் அண்ட் ஸ்பிரிட்ல தான் இருக்கு. இந்த வேர்ட் அண்ட் ஸ்பிரிட்டை ரிசீவ் பண்ணும் பொழுது நீங்க எல்லாத்தையுமே ரிசீவ் பண்றீங்க. விசுவாசத்தோடு பங்கு பெற்றால் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் செவி கொடுப்பார். நீங்க என்ன காரியத்தை ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ இந்த பந்தியில விசுவாசத்தோடு பங்கு பெற்றால் அந்த ஜபத்துக்கு அங்க ஆன்சர் உண்டு. ஹல்லேலூயா. ஏதோ சும்மா நம்ம ஒரு ஃபார்மாலிட்டிக்கு செஞ்ச மாதிரி நினைக்க கூடாது. இது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு செய்யல, விசுவாசத்தோடு இதை செய்கிறோம். நம்மளாம் ஜெபிக்கலாம். என்னை பூசிக்க எங்கள் ஆற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டார்ந்தார். எரியோ நகரி வீதம் எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்த, எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்த, என்றென்றும் என் சிந்தை நிறைந்த. எல்லாரும் கத்த நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீதாமே என்னை இந்த பந்திக்கு ஆயத்தப்படுத்தும். இந்த பந்தியை நீர் எதற்காக ஏற்படுத்தினீரோ அந்த பிளஸ்ஸிங் எனக்கு வரட்டும் என்று எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாம். நம்ம ஃபார்மாலிட்டிக்காக, சடங்காச்சாரத்துக்காக எடுக்கவில்லை. விசுவாசத்தோடு பங்கு பெறும்பொழுது பெனிஃபிட் நீங்கள் பெற முடியும். கிரேட்டஸ்ட் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். கல்வாரியில சம்பாதித்த அந்த மீட்பின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த பந்தியின் மூலமாக நமக்கு கிடைக்கும். ஜீசஸ் நம்முடைய குட் சமாரிட்டனாக இருக்கிறார். மனுஷகுமாருடைய ஊழியம் மறுபடியும் வந்திருக்கிறது. The Son of Man ministry repeated again. இப்பொழுது நம்ம சத்திரத்திலே கொண்டு வந்திருக்கிறார். நமக்கு ரெண்டு பென்னிஸ் தந்திருக்கிறார், வேர்ட் அண்ட் ஸ்பிரிட். இந்த வேர்ட் அண்ட் ஸ்பிரிட்ல எல்லா பிளஸ்ஸிங்கும் இருக்கிறது. ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும் என்று எல்லாரும் கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். நான் உங்களுக்கு ஒப்பித்ததை கர்த்தரத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவனில் கர்த்தரா இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் அதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். எப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் எண்ணத்தினால் அணில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவருமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிச்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும் பொழுது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள்.
சகோதரன் ஜீவானந்தம் அவர்கள் இங்கே வந்து பாடலை நடத்தும் பொழுது நம்ம எல்லாரும் எழுந்து நின்று காணிக்கையினாலே கர்த்தரை
கனப்படுத்துவோம். நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. பாடல் புத்தகத்தில் இந்த பாடல் இல்லை. நமக்கு தெரிந்த பாடல், சரணங்கள் இரண்டு முறை பாடப்படும். முதல் முறை நான் பாடட்டும், இரண்டாம் முறை நாம் சேர்ந்து பாடலாம். நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. என்னை கண்டாரே, அனைத்து கொண்டாரே. என்னை கண்டாரே, அனைத்து கொண்டாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. அருகில் வந்தாரே, மனது உருகினாரே. அருகில் வந்தாரே, மனது உருகினாரே. சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. என்னை வார்த்தாரே, அபிஷேகம் செய்தாரே. என்னை வார்த்தாரே, அபிஷேகம் செய்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. காயம் கட்டினாரே, தோல் மேல் சுமந்தாரே. காயம் கட்டினாரே, தோல் மேல் சுமந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. சபையில் சேர்த்தாரே, வசனத்தால் காப்பாரே. சபையில் சேர்த்தாரே, வசனத்தால் காப்பாரே.
நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, மீண்டும் வருவாரே, அழைத்து செல்வாரே, மீண்டும் வருவாரே, அழைத்து செல்வாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே.
ஒன்பதாம் தேதி நடக்கிற அந்த பரிசுத்த விவாகத்திற்காக, மார்ட்டின் ஜெபஸ்டி விவாகத்திற்காக கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் அனுகூலமாக்கி தர, சகலம் ஒழுங்குகரமாய் நடைபெற, ஆசீர்வாதமாய் நடைபெற, ரெண்டு குடும்பத்தாருக்கும் பெண்ணும் மாப்பிள்ளைக்கும் ஆண்டவர் உதவி செய்யத்தக்கதாக, எல்லாத்தையும் ஆண்டவர் தம்முடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்து எல்லாமே ஆசீர்வாதமாய் முடிவடையத்தக்கதாக நம்ம எல்லாரும் ஊக்கமாக ஜெபிக்கலாம். கர்த்தாவே, சோத்திரம் ஆண்டவரே, அந்த மேரேஜ் யூனியனை ஆசீர்வதி, சர்வீஸை நீர் ஆசீர்வதி, எல்லாமே ஒழுங்குகரமாய் நடைபெற, ஆசீர்வாதமாய் நடைபெற, எல்லாம் நம்முடைய கண்ட்ரோலில் கொண்டு வருவோம். ஆசீர்வதி ஆண்டவரே, இறக்கமாய் எங்களை நேசிக்கிற பல்லக பிதாவே, இந்த அருமையான நாளிலே மறுபடியுமாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பந்தியை நீர் ஆசீர்வதித்தக்காக சோத்திரம், அநேகர் இதில் பங்கு பெற்றதுக்காக சோத்திரம். கர்த்தாவே, தொடர்ந்து உம்முடைய வருகை வரைக்கும் நாங்கள் இந்த பந்தியிலே பங்கு பெற கிருபை தாரும். இந்த பந்தியில் பங்கு பெற்ற எல்லாருக்கும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் தந்து வாழ்க்கையில் அவங்களுடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட் எல்லாத்துக்குமே பதில் அளிக்கப்பட்டு ஆசீர்வாதமாக ஜீவிக்க கிருபத்தார். எல்லாரும் வார்த்தைக்கென்று உத்தமமாக ஜீவிக்க கிருபத்தார். நாங்கள் மற்றவர்களுக்கு இடர்களாக இராதபடி, மற்றவர்கள் சபைக்கு வராததுக்கு நாங்கள் காரணமாக இராதபடி, மற்றவர்கள் ஆண்டவரை நேசிப்பதற்கு நாங்கள் காரணமாக இருக்க உதவி செய்யும். இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு இடல் உண்டாக்கினால் அவன் கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துவது நலமாயிருக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். யாரும் சபைக்கு வராமல் போவதற்கு நாங்கள் காரணமாக இருக்கக்கூடாது. இந்த பந்தியில் பங்கு பெற்ற நாங்கள் புதிய ஜீவனோடு கூட இயேசுவுக்கென்று சேவை செய்ய, அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க, இயேசுவே நீர் எங்களை பயன்படுத்து, எங்களுடைய பாத்திரத்தை கிருபா பாத்திரமாக பயன்படுத்து, ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக பயன்படுத்துவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, விசேஷித்த ஆசீர்வாதத்தை தருவீராக. இந்த ராத்திரியில் எங்களோடு கூட இருந்து தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். ஒன்பதாம் தேதி புதன்கிழமை நடக்கிற விவாக ஆராதனையை விசேஷித்த வண்ணமாக ஆசீர்வதி, பெண்ணு மாப்பிள்ளைக்கும் ரெண்டு குடும்பத்தாருக்கும் உதவி செய்யும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லாருமே அந்த விவாகத்தில் ஐக்கியத்தை காண்பிக்க உதவி செய்யும். ஆசீர்வதியும் இறக்கமாயிரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமீன்.